2015 ஜூலை மாத தென்றலில் ஹூஸ்டன் சந்திரமௌலி அவர்களின் ஆத்ம சாந்தி புதினம் அத்தியாயம் 15 பரத் வெளியேற்றம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பரத் ஆராய்ச்சி கூடத்துக்கு வெளியே சோஃபாவில் இழிந்து போய் அமர்ந்தான். கேந்திராவை சந்தித்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் எல்லாமே தன்னிச்சையாக நடந்தன. இப்போது ஆராய்ச்சி குழுவிலிருந்து விலக்கப்பட்டதும் அப்படியே என்று நினைத்தாலும் காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவில்லை. விஸ்வநாத்தும் கேந்திராவும் வீட்டிலிருந்து வந்ததும் காரணத்தை தெரிந்து கொண்டு பிறகு அடுத்த நடவடிக்கை எடுக்க தீர்மானித்தான். ஆனால் அந்த நினைப்பிலும் சீக்கிரம் மண் விழும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஹே பரத், என்ன ஒரு வாரம் லீவுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அப்சாண்ட் ஆயிட்ட, என்ன பாஸ் டோஸ் விட்டாரா? முகம் வாடி இருக்கு என்றவாறே அந்த சுற்றுப்புறத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் அப்போதுதான் மலர்ந்த ரோஜாவை போல மலர்ச்சியாக வாணி அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ஒரு நிமிடம் வாணியிடம் ஆராய்ச்சியிலிருந்து விளக்கப்பட்டதை சொல்லலாமா என்று நினைத்தவன் விஸ்வநாத்திடம் காரணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் வாணியிடம் கூட சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொண்டான். ஒண்ணுமில்ல வாணி, ஒரு வாரத்துல வந்துடணும் தான் இருந்தேன். ஆனா காரியமெல்லாம் முடிஞ்சு கனகராஜாங்கள் குடும்பம் சுமூகமாற வரை மனோகருக்கு உதவியா இருக்க வேண்டியிருந்தது. அதான் ஒரு மாசம் ஆயிடுச்சு, பாஸ் ஒன்னும் சொல்லலை. அப்புறம் ஏன் உம்மனே இருக்கே? கம் சேர், ஒரு காஃபி சாப்பிடலாமா? பரத் சார்ஜ் போன செல்போன் போல இமைகளை கூட சிமிட்டாமல் இருக்கவே, கமான் நான் வாங்கி தரேன் என்று அவன் கைகளை உரிமையாக பிடித்து எழுப்பினாள். சாதாரண நேரமாயிருந்தால் பரத் பதற்றத்தோடு தன் கைகளை விடுவித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் இருந்த மனநிலையில் வாணி தன் மீது உரிமை எடுத்துக் கொண்டதை புறக்கணிக்கவில்லை. இருவரும் கேன்டீனை நோக்கி நடந்தார்கள். எல்லா பணியாளர்களும் வழக்கமாக வேலை பார்ப்பது போல இருந்தாலும் அந்த கம்பெனி சூழலில் ஒரு பதட்டமும் பயமும் கலந்திருந்தன. வாணி பரத்தை மிக ஒட்டி நடந்ததால் சில சமயம் இருவரின் கைகளும் இடித்துக் கொண்டன. பரத் தன் நினைவை கலைத்துக் கொண்டு சற்றே தள்ளி நடக்கத் தொடங்கினான். ஒன்றும் பேசாமல் நடப்பதும் வாணியின் அண்மையும் அவனுக்கு சரியாக படவில்லை. அவனே மௌனத்தை கலைத்தான். கம்பெனி ஷேர் விலை விழுந்துட்டதே, இப்ப நம்ம ப்ராஜெக்ட் மேல தொடருமா இல்ல இதை நிப்பாட்டிடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன தோணுது வாணி? நம்ம ப்ராஜெக்ட் தொடரும், கவலையே பட வேணாம். விஸ்வநாத் சாரும் கோபால் சாரும் ஒன்னா இருக்கிற வர இந்த கம்பெனியோ இந்த ப்ராஜெக்டையோ ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் இந்த கம்பெனி ஷேர்ல பாதிக்கு மேல வச்சிருக்காங்க. விஸ்வநாத் சார் இந்த ப்ராஜெக்ட முடிக்காம விடமாட்டார். அதுக்கு என்ன அனுமதி வேணும்னாலும் கோபால் சாரோட சேர்ந்து அவரே எடுத்துக்க முடியும். இப்ப போர்டு மீட்டிங் முடிச்சு நம்பிக்கை தர மாதிரி அறிவிப்பு வரும், பார்த்துட்டே இரு. கேன்டீனின் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு சுண்டு விரல் சைஸுக்கு ஒரு பித்தளை டம்ளரில் நுரைப்பொங்கும் காஃபியை குடித்துக் கொண்டே, கோபால் சாரும் விஸ்வநாத் சாரும் ஒன்னா இருக்கணுமே, அவங்களுக்குள்ள விரிசல் இருக்குன்னு கம்பெனி முழுக்க பேச்சாயிருக்கே என்றான். அதெல்லாம் பழைய கதை, ரெண்டு வாரம் முன்னால அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க என்று சொல்லிவிட்டு காஃபியை குடிக்க தொடங்கினாள் வாணி. இந்த காஃபி இடைவெளி பரத்தை எரிச்சலடைய வைத்தது. ஆனாலும் வாணியை அவசரப்படுத்தவும் விரும்பவில்லை. ஒரு விதத்துல பழைய கதைதான், ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடுறதில்லேன்னு தீர்மானம் பண்ணா அந்த சமாதானத்தை உறுதிப்படுத்திக்க அந்த காலத்துல உடன்படிக்கை போட்டுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம கோபால் ராஜாவும் விஸ்வநாத் ராஜாவும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. சஸ்பென்ஸ் தாழாமல் தன் ஈகோவை விட்டு, வாணி பீடிகை போதும், விவரத்தை சொல்லு என்றான் பரத். கேந்திரா மேடத்துக்கும் வினய்க்கும் ரெண்டு வாரம் முன்னாலே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கல்யாணம்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. பெருசா எல்லாருக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வாணி, இது உண்மையான நியூஸா? நம்ப முடியல. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? ரெண்டு பேரும் ஒன்னா பாரிஸ்ல படிச்சவங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் அடுத்த வாரிசா தயார் பண்ணும் போதே இவங்களை ஜோடி ஆக்குறது கம்பெனி வளர்ச்சிக்கும் அவசியம்னு பேச்சு எப்பவும் இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் டைம். பரத்தின் முகம் ஏன் ஃபியூஸ் போன பல்பு போல இருந்தது என்று கூட கவனிக்காமல், ஆமா பரத், உன் கல்யாணம் எப்ப? ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா என்று வாணி சீண்டினாள். பரத்தை சீண்டுவது போல அவன் எண்ணத்தை தெரிந்து கொள்ள நினைத்தாள். பரத் இன்னும் வாணி கொடுத்த அதிர்ச்சி செய்தியை பலவிதமாக தன் மூளை அறைகளுக்குள் உருட்டி கொண்டே இருந்தான். அதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அப்ப கேந்திரா நடந்துகிட்டதெல்லாம் வெறும் வேஷமா? எதுக்காக தெருவில் சும்மா போயிட்டு இருந்த என்னை இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து காதலிக்கிற மாதிரி ஆசை காட்டி இப்ப எந்த காரணமும் சொல்லாம காலியான கார்ட்ரிட்ஜ் மாதிரி குப்பை தொட்டில போட்டுட்டாளே. இந்த வேலையினால அப்பாவுக்கு மேல பாசம் காட்டின கனகராஜங்கள் உயிரும் போச்சு. இப்ப இந்த ஆராய்ச்சியிலேருந்தும் தூக்கிட்டாங்க. நினைக்க நினைக்க ஆத்திரம் பொங்கியது பரத்துக்கு. விறுவிறுவன இப்போதே மீட்டிங் நடக்கும் போர்டு ரூமுக்கு போய் கேந்திராவை நேருக்கு நேர் கேட்டுவிட நினைத்தான். ஆனால் அவனுக்கு தன்னை உபயோகப்படுத்தி வீசி எரிந்து விட்டதாக தோன்றியது. இனி இவர்கள் முகத்தில் விழிப்பதோ இந்த இடத்தில் இருப்பதோ கூட அவமானம் என்று தோன்றியது. நடையை வேகப்படுத்தினான். அவன் பின்னால் வாணி ஓட்டமும் நடையுமாக தொடர்ந்து, சார் என்ன திடீர்னு வேகம், பொறுமை, உங்க கல்யாணத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னா பேசலை என்று சொல்லி பரத்தின் மனநிலையை உணராமல் மேலும் ஒரு காயத்தை உண்டாக்கினாள். ஆராய்ச்சி கூட வரவேற்பறை சோஃபாவில் தன் உடல் பாரத்தோடு மன பாரத்தையும் சேர்த்து தொப்பென்று போட்டான் பரத். வாணி, வேற விஷயங்களை பத்தி பேசுற மனநிலையில இல்ல, சாரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்று கேட்டுவிட்டு அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் மேசை மீதிருந்த ஒரு பத்திரிகையை அடிமானமாக வைத்து ஒரு வெள்ளைத்தாளில் தன் ராஜினாமாவை சுருக்கமாக எழுதினான். அவன் என்ன எழுதுகிறான் என்று பார்க்கும் ஆர்வம் இருந்தாலும் வாணி நாசூக்கு கருதி முகத்தை வேறு எங்கோ திருப்பிக் கொண்டாள். தன் ராஜினாமா கடிதத்தை ஒரு கவரில் போட்டு உயர்திரு விஸ்வநாத் கவனத்துக்கு என்று அதன் மேல் எழுதி வாணியிடம் நீட்டினான். வாணி, எனக்கு உடம்பு மனசும் சரியில்லை, இன்னும் சில நாள் லீவு கேட்டிருக்கேன், தயவு செஞ்சு விஸ்வநாத் சார் வந்ததும் மறக்காம கொடுத்துடு, தேங்க்ஸ் என்றான். பரத், ஏன் இப்படி எல்லாம் பேசுறே, வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல நான் ஏதாவது உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டேனா? சேச்சே வாணி, யூஆர் எ வெரி ஸ்வீட் கேர்ள், ஒன்னும் பெருசா கவலைப்படையில்லை. நான் இன்னும் கனகராஜ் அங்கிளோட இழுப்பிலிருந்து மீளலன்னு தோணுது. என்னால இங்க நிம்மதியா வேலை பண்ண முடியாது. இதுக்கு மேலே எதுவும் கேட்காதே. இன்னும் அங்கு நின்று கொண்டிருந்தால் வாணியிடம் தன் பொய்யை தொடர்ந்து சொல்ல முடியாது என்று தோன்றியது. கீழே அடிமானமாக வைத்து எழுதிய பத்திரிகையை சுருட்டி அவளை ஒரு தட்டு தட்டிவிட்டு வேகமாக வெளியேறினான். வாணி அவனை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து நின்றாள். பஸ்ஸுக்கு காத்திராமல் சுள்ளென்று அடித்த வெயிலே சாவி கொடுத்ததைப் போல மாங்கு மாங்கென்று அந்த தார் சாலையில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடந்தான். வியர்வையில் தொப்பலாக நனைந்து காலியான ரயில் வண்டியில் தனியாக அமர்ந்தான். அந்த வேளையில் ரயில் ஆளரவமின்றி இருந்தது. பரத்துக்கு தனியாக அந்த பெட்டியில் இருந்தது ஒரு விதத்தில் தன் வாழ்க்கையை பிரதிபலிப்பது போல இருந்தது. அடுத்து என்ன, யோசித்தவாறே கையில் இருந்த பத்திரிகையை இறுக்கி சுருட்டி பின் தன் பிடியை தளர்த்தினான். அது டைம் பத்திரிகை, அண்மை இதழ். அதன் அட்டைப்படத்தில் ஒரு சுருக்கங்கள் நிறைந்த ஆனால் ஒளி பொருந்திய மூதாட்டியின் படம் இருந்தது. அதன் அருகில் இன்கிரெடிபிள் இந்தியன் விமன் என்று அந்த அம்மாளின் கண்களைப் போலவே பெரிய எழுத்துக்களில் இடம்பெற்றிருந்தது. அதன் கீழே ஸ்டோரி ஆஃப் வள்ளியம்மாள் என்று இருந்தது. ஆம், அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருந்தது வள்ளியம்மாளின் படமும் கதையும் தான். பரத்தன் சுய பச்சாதாபத்தை ஒதுக்கிவிட்டு பரபரப்பாக அந்த பத்திரிகையை வாசிக்க தொடங்கினான். என்னப்பா, போன சுருக்களை வீட்டுக்கு வந்துட்டோம், உடம்பு கிடம்பு முடியலையா? கவலையோடு கேட்ட கஸ்தூரியிடம், உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரி அப்பா எங்க என்றான் பரத். ரேஷன்ல சக்கரை கொடுக்கறாங்கன்னு போயிருக்காரு, இரு காப்பி தரேன். அதெல்லாம் வேணாம், சாப்பிட்டு தான் வரேன். ஆபீஸ் வேலை விஷயமா உடனே பெங்களூர் போகணும். அப்பா வந்தா சொல்லிடு, இப்பவே கிளம்புறேன். என்னடா படபடன்னு வந்தே, இப்பவே பொட்டியை கட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்றேன். அப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. இல்லம்மா, நேரம் இல்ல. சொல்லிக்கொண்டே முகம் கழுவி வேறுடை மாற்றி ஒரு கைப்பட்டியில் கைக்கு வந்த துணிகளை அடைத்து கொண்டு பரத் கிளம்பினான். அப்புறம், நான் ஆபீஸ் விஷயமா போறது ரொம்ப ரகசியமான ஒரு ப்ராஜெக்டுக்காக. என் ஆபீஸிலிருந்தே யாராவது ஃபோன் பண்ணினா கூட நான் எங்கே போயிருக்கேன்னு தெரியாதுன்னு சொல்லிடு, நான் வரேன். 30 செகண்ட் ரேடியோ விளம்பரம் போல மறைந்தான் பரத். ஆட்டோ எங்கே போகும் சார்? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அன்று இரவுக்குள் கிராமத்துக்கு போய் வள்ளியம்மாளை சந்தித்து விடும் தீர்மானத்தோடு சொன்னான் பரத். பரத் விழுப்பில் இருந்த சில வாரங்களில் கேந்திரா மோட்டார்ஸிலும் கேந்திராவின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. அந்த மாற்றத்தை மட்டும் அறிந்த பரத்துக்கு அது ஏன் நடந்தது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ள பொறுமை இல்லை. அவன் பொறுமையாக கேந்திராவிடம் நேரடியாக பேசியிருந்தால் அவன் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். கனகராஜின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போது பரத்தை குறிவைத்து தாக்குதல் நடந்தது என்று அறிந்ததிலிருந்து கேந்திராவுக்கு நிம்மதி போய்விட்டது. இதிலிருந்து பரத்தை காப்பாற்ற விஸ்வநாத்திடம் வெளிப்படையாக பேசுவதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தாள். அன்றிரவு விஸ்வநாத் தன் வீட்டில் இருந்த அவரது ரகசிய ஆராய்ச்சி கூடத்தில் தனியாக இருந்த போது கேந்திரா அவரது கவனத்தை கலைத்தாள். கேந்திரா, மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கல?
இல்லப்பா, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்.
எதுவானாலும் நாளைக்கு பேசலாம், நான் அதை விட முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன், சாரி என்று வேலையை தொடர்ந்தார்.
என் கல்யாணத்தை விட முக்கியமான விஷயமா?
இந்த வார்த்தைகள் விஸ்வநாத்தை அசைத்தன. அப்ப நிச்சயம் பேசணும். கமான், ஹூ இஸ் தி பாய்?
எப்படி நான் காதலிக்கிறேன்னு முடிவு பண்ணீங்க
என்ற கேந்திரா மனதுக்குள், இந்த அப்பா எப்பவும் இப்படித்தான், சுத்தி வளைக்கிறதெல்லாம் தெரியாது, பட்டுன்னு விஷயத்துக்கு வந்துடுவார் என்று செல்லமாக சலித்து கொண்டாள். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.